மாலை தியானத்திற்காக தெரிவு செய்யப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 25வது வரையான தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். ரோமர் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரையான தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவிகொடுங்கள். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, அது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். அவர் தம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்பதே. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை எங்கள் இருதயங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஜெபிப்போம். சர்வவல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள தேவனே, கர்த்தாவே, நாங்கள் இந்த மாலை வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் மறுபடியும் தியானிக்க கூடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் உமது நிறைவான கிருபை, உமது ஆசீர்வாதம், உங்களுடைய வழிநடத்தல் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தையும் இந்த வார்த்தையினுடைய நோக்கத்தையும் இந்த வார்த்தையிலிருந்து தேவரீர் எங்களுக்கு கற்றுத்தர விரும்புகின்ற காரியங்களையும் நாங்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டு கீழ்ப்படிய கர்த்தர் தாமே இந்த நேரத்தை நீங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே இங்கு ஆபிரகாமினுடைய ஒரு சம்பவத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ரோம சபைக்கு அவர் அங்கு நினைப்பூட்டி எழுதுவதை நாங்கள் வாசிக்க கேட்டோம். அவை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பிரதானமான ஒரு செய்தியை அவர் சொல்ல வருகின்றார். என்னவென்றால், இங்கே ஆபிரகாம் என்கின்ற ஒரு மனுஷன் அவன் ஆதியிலே வாழ்ந்தவன். இங்கு அவனை ஆதியிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்த வேளையிலே தேவன் அவனை தெரிவு செய்து அவனோடு தேவன் சில வாக்கு தத்தங்களை அவனுக்கு அவனோடு உண்டு பண்ணி அவன் மூலமாக இந்த சந்ததி விளங்கும்படியாய் தேவன் அவரோடு ஒரு உடன்படிக்கையை அவர் அங்கு செய்தார். அவை நீங்கள் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் 3வது வசனம் வரையும் நீங்கள் சிந்தித்தால், நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு அது தெரியப்படுத்துகின்ற விஷயம் என்னவென்றால், இங்கு பிதாவாகிய தேவன் இங்கே கிறிஸ்து இயேசு மூலமாய் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கையை செய்தார். அந்த உடன்படிக்கை என்னவென்றால், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன், நீ இந்த தேசத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ, அங்கே நான் உன்னை உன் சந்ததியை ஆசீர்வதித்து அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்கிறதுதான் இங்கு தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. அதை இங்கு தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன காரியம் என்னவென்றால், நான் உன்னுடைய குமாரனை நான் எழுப்பி உன்னுடைய குமாரனை நான் உனக்கு தந்து அந்த குமாரன் மூலமாக அநேக ஜாதிகளை நான் உருவாக்கி அந்த ஜாதிகளுக்கு நான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நான் கொடுப்பேன் என்கிறதே இந்த வாக்கு தத்தமாக இருக்கிறது. அவை நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வாக்கு தத்தத்தை தான் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் விசுவாசமாய் சந்தேகப்படாமல் ஆபிரகாம் இந்த வாக்கு தத்தத்தை குறித்து அவன் சந்தேகப்படாதவனாய் அவன் விசுவாசத்தினாலே இந்த வாக்கு தத்தத்தை அவன் நம்பினபடியினாலே தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை அவன் அங்கு பலியிட கொடுத்து அந்த ஈசாக்கின் மூலமா என்னுடைய சந்ததி விளங்கும் என்று சொன்ன தேவனுடைய வாக்குக்கு அமைவான ஒரு விசுவாசத்தை விசுவாசித்து தேவன் இந்த ஈசாக்கை பலியிட்டாலும் இந்த ஈசாக்கை திரும்ப அவர் உயிர்த்தெழும்ப பண்ணுவார் என்று அவன் விசுவாசித்ததற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் தேவன் அவனோடு செய்த இந்த உடன்படிக்கையே. ஆகவே அருமையானவர்களை, நாங்கள் இந்த காரியத்தை குறித்து நாங்கள் மூன்று தலையங்கள் ஊடாக நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். ஆகவே இங்கே ஆபிரகாம் விசுவாசித்த ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் என்னவென்றால் ஒரு குமாரனை நான் உனக்கு தருவேன், அந்த குமாரன் மூலமாக உன்னுடைய சந்ததியானது பெருகும், பின்பதாக அந்த சந்ததியை நான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நான் கொண்டு போவேன். இதையே இங்கே இந்த ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ண கொடுத்தார். அது என்ன வாக்கு தத்தம் ஞாபகப்படுத்தி வைத்திருங்கள், உனக்கு ஒரு குமாரனை நான் தருவேன், அந்த குமாரன் மூலமாக உன்னுடைய சந்ததியானது பல்கி பெருகும், அவை இந்த பல்கி பெருகின இந்த சந்ததிக்கு நான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பேதத்தை தருவேன். அவை இப்படியாக இருந்த இந்த விசுவாசத்தை இந்த ஆபிரகாம் விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவை இந்த வார்த்தையிலே அருமையானவர்களே, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் இங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகின்றது. இங்கே ஆபிரகாமினுடைய தேவன் செய்த உடன்படிக்கையினாலே வந்த இந்த காரியத்தோடு அது நின்று விடாமல் அது ஆபிரகாமுக்கு அல்ல அது எங்களுக்கும் உரியதானது ஒன்று என்றதை இந்த வேதமானது தெளிவாக கூறுகின்றது. அவை இங்கே தேவன் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை தருவேன் என்று சொன்னார், எங்களுக்கு ஈசாக்கை தருவேன் என்றார் தேவன் சொன்னார். எங்களுக்கு ஈசாக்கு தேவையில்லை, ஈசாக்கு மரித்தான், இன்னும் அவன் உயிரோடு எழுப்பப்படவில்லை. அவை தேவன் இங்கே எங்களுக்கு, அதாவது பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகின்றபடியாய் அல்வது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தம் என்ன? அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் எழுதினுடைய நோக்கம் என்னவென்றால் அது ஆபிரகாமோடு மட்டும் நின்று விடுகின்ற விஷயம் அல்ல, அது மாறாக அது எங்களுக்கும் என்றால் தேவன் முதலாவதாக எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த குமாரன் யார்? அங்கே ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட குமாரன், ஆபிரகாமினுடைய சந்ததி உருவாகும் என்று வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் அது ஈசாக்காக ஆபிரகாமைக்கு இருந்து அந்த ஈசாக்கினுடைய மரணமானது அவன் மரித்தாலும் உயிர்த்தெழும்புவான் என்பதை விசுவாசித்த ஆபிரகாமுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. அதே போல இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் எங்களுக்கு தந்திருக்கின்ற வேளையிலும் அவரை நாங்கள் அவரை பலியிட்டு அவர் மரித்து அவர் உயிரோடு எழும்புவார் என்கின்ற அந்த உண்மையான வாக்கு தத்தத்தை நானும் நீங்களும் விசுவாசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அவை இங்கு இயேசு கிறிஸ்துவை தேவன் எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆதியிலே மனுஷன் பாவத்திலே விழுந்த நாளிலிருந்து தன்னுடைய அநாதி சுட்டத்திற்கு அமைவாக
தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் தருவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணினதை நாங்கள் ஒருபொழுதும் எங்களுடைய வாழ்விலே மறந்தவர்களாக இருக்கக்கூடாது. இங்கு தேவன் தந்த வாக்கு தத்தம் என்னவென்றால், எங்களுடைய பாவங்களுக்காக நான் அனுப்பின அந்த ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாகவே எல்லா வாக்கு தத்தங்களும் இந்த பூமியில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் அவரையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்கின்ற கிறிஸ்துவை அவர் எங்களுக்கு வாக்கு தத்தமாய் தந்திருக்கின்றார். அருமையானவர்களே, 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள், எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே என்று வேதம் சொல்லுகின்றது. ஆகவேதான் தாருங்கள் அருமையானவர்களே, என்ன மாதிரியாக இங்கு ஆபிரகாமின் ஊடாக ஈசாக்குக்குள்ளாக அந்த சந்ததியை உருவாக்குவேன் என்று சொன்ன தேவன், இங்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா வாக்கு தத்தங்களையும் எங்களுக்கு அவர் தந்திருக்கிறார் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதே நேரத்திலே கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அவரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆகவே இங்கு வேதம் என்ன சொல்லுகின்றது, அங்கு தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம் சந்ததி யார் என்றால், அது ஈசாக்காக ஆபிரகாமுக்கு அது தெரிந்தாலும் அது ஈசாக்கை பற்றி கொடுக்கவில்லை, அது மாறாக இயேசு கிறிஸ்துவை பற்றியே அந்த வாக்கு தத்தமானது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அருமையானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தேவன் தன்னுடைய ஜனத்தை பாவத்திலிருந்து மீட்க தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு தந்தார் என்று வேதத்திலே அநேக இடத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். அவர் என்ன செய்தார், இங்கே பாவத்திலே விழுந்த ஜனங்களுக்கு ஒரு மீட்பை அளிக்கும் முகமாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தன்னுடைய ஜனங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணி கொடுத்தார். அருமையானவர்களே, அன்று ஆபிரகாமுக்கு தேவன் ஈசாக்கை வாக்கு தத்தம் பண்ணி கொடுத்ததை ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தானோ, ஈசாக்கினுடைய மரண வேளையிலும் கூட அவன் மரித்தாலும் உயிர்த்தெழும்புவான் என்றும், அவனுடைய உயிர்த்தெழுந்த பின்பு தேவன் அதே ஈசாக்கை எனக்கு திரும்ப தந்து அவன் மூலமாக சந்ததி விளங்கும் என்று விசுவாசித்த அந்த அதே ஆபிரகாம், என்னுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாங்கள் அந்த சந்ததியாகிய கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே, அவர் மரித்தும் அவர் உயிர்த்தெழுந்து தன்னுடைய ஜனங்களை அவர் இந்த பூமியிலே பெருக பண்ணுவார் என்கிறதை நானும் நீங்களும் விசுவாசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இங்கே கிறிஸ்துவை தேவன் பாவிகளுக்காக கொடுத்திருக்க, அந்த பாவத்திலே இருக்கின்ற ஜனம் அதை உணரவில்லை. இங்கு வாக்குத்தத்தமானது அது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வேளையிலே ஆபிரகாம் அதை சில வேளைகளிலே அந்த வாக்கு தத்தங்களை பிழையான விதத்திலே அவன் விளங்கிக் கொண்டு வந்திருந்தான். ஆனால் இங்கே ஒரு கட்டத்திலே ஆபிரகாம் அதை சரியான விதத்திலே அதை விளங்கி அவன் அதிலே உறுதியாக இருந்த சம்பவத்தையே இங்கு நாங்கள் வாசிக்க கேட்டோம். அதே போல இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் தருவேன் என்று சொல்லி அவர் தந்திருக்கின்ற வேளையிலே அந்த வாக்கு தத்தமாகிய கிறிஸ்துவை பாவத்திலே இருக்கின்ற ஜனங்களுக்கு அது அறிய முடியவில்லை. இங்கு பாவத்திலே பூரணமாய் மரித்து போயிருக்கின்ற ஜனங்களுக்கு அந்த வாக்கு தத்தத்தை அவர்களாலே கண்டுகொள்ள முடியவில்லை. அந்த வாக்கு தத்தத்தினுடைய நோக்கத்தை, அந்த வாக்கு தத்தத்தினுடைய அந்த வருகையினுடைய சித்தத்தை, அவருடைய செயற்பாட்டை, அவருடைய மரணத்தை, உயிர்த்தெழுதலை இந்த ஜனங்களினாலே, மரித்திருக்கின்றவர்களினாலே அதை உணர முடியவில்லை. ஆகவே அதற்காக தேவன் அநாதி சித்தம் கொண்டவராய், முதலாவதாக அவர் கிறிஸ்துவை வாக்கு தத்தம் பண்ணினவர், இரண்டாவதாக அவர் பரிசுத்த ஆவியை எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கின்றார். ஆகவே இங்கு கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் அவருடைய மகத்துவங்களையும் உணர முடியாத தன்னுடைய ஜனம், இந்த உணர முடியாத தன்னுடைய ஜனத்திற்கு தேவன் உணர்வை கொடுப்பதற்காக இந்த ஆவியானவரை எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணி தந்திருக்கின்றார். ஆவி அருமையானவர்களே, கலாத்தியர் 3:14 தெட்ட தெளிவாக சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இங்கு ஆபிரகாமினுடைய இந்த வாக்கு தத்தத்திற்கும் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கும் இடையே நிறைய தொடர்புகள் இருக்கிறதாக வேதம் சொல்லுகின்றதாகவே, இந்த வாக்கு தத்தத்தை விளங்க பண்ணுகின்றவர் இந்த ஆவியானவர். அவர் இந்த ஆவியானவர் என்னத்தை செய்கிறார் என்றால், இங்கே தேவனுடைய அந்த வரமாக கொடுக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவையும் அவருடைய செயற்பாடுகளையும் விசுவாசிக்கும்படியாக இந்த ஆவியானவர் செயற்படுவதற்காக தேவன் அவரையும் எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கின்றார். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 16:7 பாருங்கள், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றவாள் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவர் உங்களிடத்திற்கு அனுப்புவேன், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார், அவர்கள் என்னை விசுவாசியாதபடியாலே பாவத்தை குறித்தும். பாருங்கள், இந்த வாக்கு தத்தமானது கொடுக்கப்பட்டும் இந்த வாக்கு தத்தமாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்காதபடியால் இந்த உணர்வை இந்த ஆவியானவர் தருவார் என்று கிறிஸ்து வாக்கு தத்தம் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அருமையானவர்களே, இந்த ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் எங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியாகிய தேவனை வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார்கள். எப்படி என்றால், இங்கே நாங்கள் கிறிஸ்து செய்த அந்த உன்னதமான மகத்துவங்களை எங்களுடைய பாவத்திலே இருக்கின்ற எங்களாலே காண முடியாது, ஆகவே எங்களை உயிர்ப்பித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி அந்த கிறிஸ்துவினுடைய மகத்துவங்களையும் கிறிஸ்துவினுடைய அந்த வாக்கு தத்தங்களையும் கிறிஸ்துவினுடைய அந்த செயற்பாடுகளையும் காணும்படியாய் இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவார் என்று கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார், இங்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கின்றார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:29 நான் வாசிக்கிறேன், என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், ஐ சென்ட், நான் அனுப்புகிறேன், யாரை, இந்த பரிசுத்தாவியானவரை. இங்கு பிதாவும் அவரையே வாக்கு தத்தம் பண்ணி கொடுத்தார். இங்கே நானும் அதையே வாக்கு தத்தம் பண்ணி தருகிறேன். எப்படி என்றால் பாருங்கள், இங்கே கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு சந்ததி என்றுதான் நாங்கள் பார்த்தோம். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம், அவர் இந்த கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள். அங்கு ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார், ஈசாக்கின் மூலமாக உன் சந்ததி பெருகும். ஆகவே இங்கே கிறிஸ்துவின் ஊடாக, அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படியாக, யார் இந்த சந்ததி, மெய்யாகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்கள் அவருடைய சந்ததி. அவை வேதம் சொல்லு, இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் அல்ல, மாம்சத்தின் படி பிறந்தவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் அல்ல, மாறாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வருகின்றவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொன்னவர்களுடைய அர்த்தம் என்னவென்றால், இங்கு சந்ததிகளை உருவாக்குகின்றவர் இந்த ஆவியானவர். இங்கே மறுபடியும் பிறக்க பண்ணுகின்றவர் இந்த ஆவியானவர். அவர் தேவனுடைய பிள்ளைகளை அவர் அங்கு உயிர்ப்பித்து அவர் தன்னுடைய கூட்டங்களாக சேர்த்து அவர் அங்கு பல்கி பெருக பண்ணுகின்ற கிறிஸ்துவினுடைய சந்ததியை பெருக பண்ணுகின்றவர் இந்த ஆவியானவரே என்பதை வேதமங்களுக்கு சொல்லுகின்றது. அருமையானவர்களே, இன்று ஆதியிலே கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக சபையினுடைய எண்ணிக்கை 120 இருந்து 2000-5000 அது பல்கி பெருகியது. யாரா யாரா? பரிசுத்த ஆவியா. அவரே அங்கு தேவனுடைய ஜனங்களை அவர் அங்கு உயிர்ப்பித்து தன்னுடைய ஜனங்களாக சேர்த்து அவர் அங்கு பல்கி பெருகும்படியாய் அங்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த பெருக்கத்தை தேவன் இங்கு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு பெருக்கத்தை ஆவியானவர் மூலமாக அவர் அதை நெறிப்படுத்தினார். அருமையானவர்களே, நாங்களும் அந்த பல்கி பெருகின ஜனத்திலே ஒன்றாக இருக்கின்றோமா? ஆவியானவர் மெய்யாக எங்களுடைய இருதயங்களிலே வேலை செய்து கிரியை செய்து அந்த உன்னதமான உடன்படிக்கையாகிய கிறிஸ்துவை, வாக்கு தந்த பண்ணப்பட்ட கிறிஸ்துவை, அவருடைய மரணத்தை, உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும்படியாக, அவருடைய உன்னதமான பலியை உணரும்படியாக இந்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்விலே செயற்பட்டாரா? அப்படி செயற்படுகின்ற வேளையிலே தான் வேதம் சொல்லுகின்றது, நீங்கள் இங்கே ஆபிரகாமை போல அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். அல்ல என்றால் அது நீதியாக எண்ணப்படாது. ஆகவே தேவன் முதலாவதாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இரண்டாவதாக அவர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கின்றார். அருமையானவர்களே, தேவன் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்திலே முதலாவது கிறிஸ்துவை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பின்பதாக பரிசுத்த ஆவியானவரை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். மூன்றாவதாக அவர் நித்திய ஜீவனை அல்லது பரலோக ராஜ்யத்தை எங்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இங்கே ஆபிரகாமுக்கு சொன்ன காரியம் என்னவென்றால், இந்த ஈசாக்கின் மூலமாக பெறுகின்ற உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நான் உனக்கு தருவேன். பாருங்கள், அவங்க கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்த ஆவியானவராலே பெருக்கப்பட்ட அந்த ஜனத்திற்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய அந்த பரலோக ராஜ்யத்தை அல்லது நித்திய ஜீவனை உங்களுக்கு நான் தருவேன் என்பதையும் தேவனே உங்களுக்கு அதை வாக்குத்தத்தம் பண்ணவராக இருக்கின்றார். அன்பானவர்களே, இங்கு யோவான் 3:16 சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான். தேவன் தந்தருளி இங்கு அவர் மூலமான விசுவாசத்தினாலே அந்த நித்திய ஜீவனை தந்தார். அவர் இந்த விசுவாசத்தை எங்களுக்கு தந்தவர் பரிசுத்த ஆவியானவர். ஏனென்றால் மரித்து போயிருக்கின்ற எங்களுக்கு சுயத்திலே விசுவாசிக்க முடியாது, மாறாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை உயிர்ப்பிக்க பண்ணி உணர்வுள்ளவராக்க பண்ணி இந்த விசுவாசத்தை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியாலே நாங்கள் அந்த பரலோக ராஜ்யத்திற்குரிய அந்த நித்திய ஜீவனுக்குரிய அந்த வாக்கு தத்துவம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அருமையானவர்களே, இந்த ஆபிரகாம் தன்னுடைய அந்த கானான் தேசத்தை தருவேன் என்று சொன்ன வேளையிலே அவன் இந்த பூமியிலே தனக்கு ஒரு இடம் உண்டு என்பதை அவன் விசுவாசிக்கவில்லை. உன் சந்ததியை நான் விளங்க பண்ணுவேன், அந்த சந்ததிக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்ன வேளையிலே ஆபிரகாம் நிலத்தை அவன் அங்கு எதிர்பார்த்தவன் இல்லை என்பதை எபிரேயர் எங்களுக்கு பதினோராம் அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். எதையல்ல? அவர்கள் அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அல்ல, அவர்கள் அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவர்கள் விரும்பினார்கள். அருமையானவர்களே, அவர்கள் கைகளினாலே கட்டப்படாத, ஆபிரகாம் சொல்லுகின்றான், நான் கைகளினாலே கட்டப்படாத அந்த உன்னதமான தேசத்தையே நான் காண வாஞ்சியா இருக்கிறேன் என்று அருமையான ஆபிரகாம் விசுவாசித்த காரியம் என்னவென்றால், அவனுக்கு தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவராலே அவனுக்கு விளங்க கொடுத்த வாக்கு தத்தம் என்னவென்றால், இங்கு கிறிஸ்து இயேசு என்று இரட்சகர் அவர் வருவார், அவருடைய அவரை விசுவாசித்து அவரின் மூலமாக வருகின்ற சந்ததிகளுக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுப்பார் என்றதை ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆபிரகாம் கிறிஸ்துவை விசுவாசித்தான் என்று சொல்லும் உடனே அங்கிருந்த பரிசேயர் ஆபிரகாமை பார்த்து கேட்ட காரியம் என்னவென்றால், உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லை, ஆபிரகாமிற்கு எவ்வளவு வயது இருக்கிறது என்று கிறிஸ்து சொன்னார், ஆபிரகாம் என்னை கண்டான். அருமையானவர்களே பாருங்கள், இங்கே ஆபிரகாம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவை அவன் கண்டான். அவன் அங்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவை அவன் அங்கு விசுவாசித்தான். அங்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கிறிஸ்து அவனுக்கு செய்ய போகின்ற அந்த கொடுக்க போகின்ற அந்த பரலோக ராஜ்யத்தை அவன் கண்டான், அதை வாஞ்சித்தான், விசுவாசித்தான். அருமையாளர்களை பாருங்கள், இங்கு பரிசுத்த ஆவியானவர் இங்கு கிறிஸ்துவை ஆபிரகாமுக்கு காட்டி கொடுத்தார். அது காட்டி கொடுத்து இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த உன்னதமான அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாய் இந்த பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகின்றார். அருமையானவர்களே, நீங்களும் இந்த பூமிக்கென்று பிரயாசப்படுகின்றவர்களாக இருக்கின்றீர்களா, அல்லது இந்த உலக காரியங்களுக்கென்று நீங்கள் முயற்சிக்கின்றவர்களாக இருக்கின்றீர்களா, அல்லது இந்த உலக காரியமே எங்களுக்கு எல்லாம் என்று அதே சிந்தித்தவர்களாக இருக்கின்றீர்களா? இல்லையில் அந்த உன்னதமான வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய அந்த பரம தேசத்தை நீங்கள் வாஞ்சிக்கின்றவர்களாக இருக்கின்றீர்களா? ஏனென்றால் ஆபிரகாம் அதையே அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அருமையானவர்களே, இந்த பகுதியில் இருந்து தேவன் சொல்ல வருகின்ற காரியம் என்னவென்றால், ஆபிரகாமோடு செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கையானது ஆபிரகாம் ஈசாக்காகிய ஒரு மகனை பெற்றதோடு அவனுடைய சந்தோஷம் நிறைவடையவில்லை. இங்கே இஸ்ரவேல் வீரர்களுக்கு அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொடுத்த உடனே அதோடு முடிந்து விடவில்லை. அதிலும் பார்க்க மேலான ஒரு செய்தி என்னவென்றால், அது கிறிஸ்து இயேசுவை பற்றின செய்தி. அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நாங்கள் பெறுவதற்கு சலாக்கியம் உள்ளவர்கள் ஆக்கினது இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட வாக்கு தத்தம் செய்யப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவராலே தான். ஆகவே நாங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்ளுகின்ற வேளையிலே, அவர் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவராக வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவை எங்களுக்கு விளங்கப்படுத்தி வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை எங்களுக்கு வைக்க பண்ணி அந்த பரலோக ராஜ்யத்திற்குரியவைகளையே சிந்திக்க பண்ணிக் கொண்டிருக்கின்றதே இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் செய்கின்ற கிரிகையாக இருக்கின்றது. ஆகவே அருமையானவர்களே, நானும் நீங்களும் என்னுடைய மூலம் தனிப்பட்ட குடும்ப சபை வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்துவை உடன்படிக்கை பண்ணிய தருவேன் என்று சொன்ன இந்த தேவன், அவர் கிறிஸ்துவை எங்களுக்கு தந்திருந்து நாங்கள் அவருடைய மகத்துவங்களையும் அவருடைய மகிமைகளையும் காண முடியாமல் என்னுடைய உங்களுடைய சொந்த பாவங்களும் உலகங்களும் எங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றபடியால் அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியானவருடைய உதவியோடு, அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியானவருடைய வல்லமையோடு நாங்கள் கிறிஸ்துவினுடைய மகிமைகளையும் மகத்துவங்களையும் காண்கின்றவர்களாய், அது மட்டுமல்ல அவரின் ஊடாக அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய கிருபையை தருவாராக என்பதே. ஆமேன். நாங்கள் யாவரும்